கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், மனிதனின் வார்த்தை உன்னை காயப்படுத்தினால் இறைவனின் வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். மனிதனின் வார்த்தை உன்னை காயப்படுத்தினால் இறைவனின் வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். இதய சுத்தம் என்பது உலக சிந்தையை வெறுப்பதால் அல்ல, இறைவனின் சிந்தையை ஏற்பதனால்தான் அது வரும். இதய சுத்தம் என்பது உலக சிந்தையை வெறுப்பதால் அல்ல, இறைவனின் சிந்தையை ஏற்பதனால்தான் அது வரும். பொருள் ஒரு மடங்கு மனிதரிடம் பெருகினால் ஆசை பன்மடங்கு அவனில் பெருகும் என்பதே உண்மை. பொருள் ஒரு மடங்கு மனிதனிடம் பெருகினால் ஆசை பன்மடங்கு அவனில் பெருகும் என்பதே உண்மை.
நம்ம
வான்புறாவில் அடுத்து மலர்வது நான்கு பேரின் நம்பிக்கை, அருள்தியானம். இவ்வருத்தியானம் சென்ற வான்புறா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். வான்புறானியர்கள், இன்று ஒலிபரப்பாகின்ற இந்த வான்புறா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புறா வானொலி நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்கலாம். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com www.tamilgoodnews.com. அல்லது யூடியூபின் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புறா வான்புறா என தேடவும். அருள் தியானம் தொடர்கிறது.
மார்க்கநற்செய்தி நூல் இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம், அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். நான்காவது ஐந்தாவது வசனங்கள், மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்புண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவருடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மார்க்கு நச்சினர்கள் இரண்டாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது வசனம், பதினோராவது வசனம், பன்னிரெண்டாவது வசனம், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் என்ற அந்த தலைப்பிலே நான்கு பேருடைய விசுவாசத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான்கு பேர் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டதனால் நடக்கின்ற சம்பவங்களை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முதலாவதாக ஒருவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அல்லது அந்த நான்கு பேர் மத்தியிலே கடவுள் மேல் நம்பிக்கை இருந்ததுனாலே அவர்களுக்குள்ளே ஒரு மனமாக ஒற்றுமையாக செயல்படுகின்ற ஒரு நிலை இருந்தது. அதுபோல நாங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு மனமாய் செயல்படுகின்ற, ஒன்றாய் வாழுகின்ற, ஒற்றுமையாய் வாழுகின்ற ஒரு நிலையை நாம் காண முடியும். அதுபோல அவர்கள் நான்கு பேரும் ஒன்றாக இருந்ததுனாலேதான் ஒன்றை சாதிக்க முடிந்தது. அந்த முடக்குவாதமுற்றவரை சுமந்து கூரையை பிரித்து கிறிஸ்து இருந்த இடத்துக்கு முன்பாக இறக்கக்கூடியதாக இருந்தது என்றால் அந்த நான்கு பேரும் ஒன்றாக செயல்பட்டதுனாலே. ஒன்றாக செயல்படும் பொழுதுதான் ஒன்றை சாதிக்க முடிகிறது. அதுபோல நாமும் நம்முடைய குடும்பத்திலே எப்பொழுது ஒற்றுமையாய் ஒன்றாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் எதையுமே சாதிக்க முடியும். அந்த ஒரு மனம், அந்த ஒற்றுமை, ஒன்றாக செயல்படுகிற அந்த வாழ்க்கை முறை எப்படி உண்டாகிறது என்றால், கடவுள் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையினாலேதான் அவைகள் உண்டாகின்றன. அதைத் தொடர்ந்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தொடக்க திருச்சபையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலே இருந்த ஒருமனப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்ததினாலே அவர்கள் மத்தியிலே பகிர்தல் இருந்தது, அவர்களிடத்திலே ஒற்றுமை இருந்தது, தங்கள் உடைமைகள் எல்லாம் பொதுவான உடைமைகளாக அவர்கள் பயன்படுத்தினார்கள், பார்த்தார்கள் என்றெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஒருவருடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்பிக்கை உண்டாகும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், இன்னொருவர் மேலே அவர்கள் இரக்கம் காட்டுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை பெறும் பொழுது, கடவுளே அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்கள் மேலே அதற்கு பின்பு இரக்கம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். அதனாலதான் கடவுளை நம்புவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆண்டவர் நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா வேதாகமத்திலே. பேறு பெற்றவர்கள் என்ன அர்த்தம்? அவர்களுடைய வாழ்க்கையிலே உயர்வான எண்ணம் உள்ளவர்களாக, உயர்வான வாழ்க்கை தரம் உள்ளவர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஒருவருக்கு லொட்டோ விழும் பொழுது அவர் ஹீஸ் எ லக்கி மேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவருக்கு ஒரு லக் அடித்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதுபோல என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்க்கை தரம் இப்பொழுது மாறி இருக்கிறது, வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுபோல கடவுளை ஒரு மனிதர் நம்பும் பொழுது அவருடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை தரமும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நான்கு பேர் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டதினாலே முடக்குவாதமுற்ற ஒருவரை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அந்த முடக்குவாதமுற்றவரும் வாழ்வடைய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அப்ப அந்த நான்கு பேருடைய உள்ளத்திலும் பாருங்கள், முடக்குவாதமுற்றிருக்கிற ஒருவர் மேலே இரக்கம் உண்டாகி இருக்கிறது. அந்த இரக்கம் அவர்களுக்கு உண்டானதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அவர்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாகி இருந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே கூட அந்த இரக்கம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இரக்கம் இல்லாத இடத்திலே ஒருபோதுமே சந்தோஷம் இருக்க முடியாது, இரக்கம் இல்லாத இடத்திலே ஒரு நிறைவு இருக்க முடியாது. இன்றைக்கு இரக்க குணம் என்பது இன்றைக்கு இல்லாமலேயே போய்கொண்டிருக்கிறது, மறைந்து போய்கொண்டிருக்கிறது. நாடுகளிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கு ஒருவருக்கு இரக்கம் காட்டுவது என்கிற எண்ணம் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. நான் என்னுடையதை செய்வேன், அவர் அவருடைய செய்யலாம் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது. ஒருவருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்கு பதிலாக ஒருவரை துன்பப்படுத்துவதுதான் இன்றைக்கு அதிகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு அரசாங்கங்களிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, இன்றைக்கு அதைத்தான் நாம் காண்கிறோம். இரக்கம் என்பது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், கடவுள் நம்பிக்கை மக்கள் மத்தியில் இல்லாமல் போவதனாலேதான் இரக்கம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கை ஒருவரிடத்தில் இருக்கும் என்றால் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள் என்றால், இரக்கம் என்பது கடவுளுடைய ஒரு குணம், அந்த குணம் தான் அவர்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் வருகிறது. அப்ப இந்த நான்கு பேரும் பார்த்தீர்கள் என்றால் முடக்குவாதமுற்றவரை மேலே இரக்கப்பட்டார்கள், அவரும் வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படி அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த முடக்குவாதமுற்றோரை பார்த்து ஏளனம் செய்திருக்கலாம், அந்த முடக்குவாதமுற்றோருடைய வேதனை அவர்கள் கண்டும் காணாதவர்களாக போயிருக்கலாம், அந்த முடக்குவாதமுற்றவர் வேதனையோடு அழும் பொழுது அல்லது அவருக்கு ஒரு தேவையோடு நிற்கும் பொழுது அவர் மேலே வெறுப்பு உண்டாகி இருக்கலாம். இன்றைக்கு பல குடும்பங்களிலே கூட இதைத்தான் நாம் பார்க்கிறோம். பல வயோதிபர்கள் இன்றைக்கு பல குடும்பங்களிலே வெறுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படுவதில்லை, அவர்களுக்கு அன்பு காட்டப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் சில தேவைகளோடு இருக்கிறார்கள், அவர்களால் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அதனாலே குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் மேல் எரிச்சல் படுகிறார்கள், அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த குடும்பத்திலே அல்லது அந்த குடும்பத்திலே உள்ளவர்களிடத்திலே இரக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே வயோதிபர்கள் இளம் வயதில் இருந்த பொழுது அவர்களால் எல்லாம் செய்ய முடிந்தது. அவர்களுக்கு ஒரு தேநீர் போட்டு குடிக்க வேண்டும் என்றால் அவர்களாகவே போட்டு குடித்தார்கள். எங்கேயாவது போக வேண்டுமா அவர்களாகவே தங்க பாட்டிலே போனார்கள். எதை ஒன்று செய்ய வேண்டுமா அவர்களாகவே செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த வலிமை இருந்தது, அந்த சக்தி இருந்தது. இன்றைக்கு அது இல்லாமல் போயிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருவருடைய உதவி அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. அந்த உதவியை செய்கிறவர்கள் உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த உபத்திரவப்படுத்துவதற்கு தெரியவில்லை, நாளைக்கும் அந்த நிலைதான் எனக்கும் வரப்போகிறது என்று சொல்லி. அதனாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு குடும்பத்திலே நல்ல ஒரு புரிந்துணர்வும் அன்பும் ஐக்கியமும் வளர வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே கடவுள் நம்பிக்கை உண்டாக வேண்டும். கடவுள் நம்பிக்கை உண்டாகும் பொழுது இன்னொருவர் மேலே இரக்கம் காட்டுகின்ற அந்த குணம் உண்டாகி விடுகிறது. ஆகவே இந்த நான்கு பேரும் ஒரு முடக்குவாதமுற்றவரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தாங்க என்றால் என்ன, அவர்களுக்கு யாராவது பணம் கொடுத்தார்களா அல்லது அவர்களுக்கு அதன் கவர்மெண்ட் ஜொப்பா அது, யாராவது அவர்களை இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தார்களா, கட்டளை கொடுத்திருந்தார்களா? இல்லையே, அவர்கள் தாங்களாக உணர்ந்துதான் இதை செய்திருக்கிறார்கள். அதை சுமந்து கொண்டு வரும் பொழுது இயேசுவை சுற்றி நிறைய ஜனக்கூட்டம் இருந்ததுனாலே இயேசுவை சுற்றியிருந்த மக்களே இடம் விட்டுக் கொடுக்கவில்லை, அவரை கொண்டு வாருங்கள் உள்ளுக்கென்று இடம் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் கூட ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற்றுக் கொள்ளலாமா என்று கூடியிருக்கிறார்கள் அல்லது வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இதை ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்போமே தவிர என்னொரு ஒரு தேவையோடு இருக்கிறாரே அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை பல தடவைகளிலே. அதனால்தான் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பதில் எப்பொழுதுமே எங்களுக்காகவே மன்றாடி கொண்டிருப்போம் அல்லது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அதையே சொல்லிக் கொண்டிருப்போம். நாம் மற்றவர்களுக்காக வேண்டவென்றும் என்று சில நினைப்பதில்லை, மற்றவர்களுக்காக வேண்டுவதும் இல்லை. என்னொருவர் தேவையோடு இருக்கும் பொழுது அந்த தேவையை நான் என்ன மாதிரி சந்திக்கலாம், அதற்கு என்ன உதவி செய்யலாம் என்று நான் நினைத்து பார்ப்பதும் இல்லை. அதுபோலதான் அன்றைக்கும் இயேசுவோடு பலர் கூடியிருந்து அவர் சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள், தங்களுக்கும் ஏதாவது நடக்குமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இன்னொருவர் தேவையோடு வந்திருக்கும் பொழுது அவருக்கு இடம் விட்டுக் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த நான்கு பேர் என்ன செய்தார்களாம், வீட்டுக்கு கூரைக்கு மேலே அவரை ஏற்றி, அப்போ ஒரு ஒரு மனிதரை கூரைக்கு மேலே ஏற்றி வந்தால் எவ்வளவு கடினமான ஒரு வேலை, சற்று யோசித்து பாருங்கள். நமது வீட்டில் இருக்கிற ஒரு வயோதிபருக்கு அந்த பெட்டில வைத்து ஏதாவது ஒன்று செய்வதே நமக்கு இயலாமல் இருக்கிறது. அப்போ அவரை கூரைக்கு மேலே ஏற்றி அந்த கூரையை பிரித்து அந்த முடக்குவாதமுற்றவரை அந்த வீட்டுக்குள்ளே இறக்கி இருக்கிறார்கள். அப்ப அன்றைக்கு கூட இருந்தவர்கள் அவருக்கு இடம் விட்டு கொடுக்கவில்லை, இடம் விட்டு கொடுக்காமல் போனாலும் அந்த நான்கு பேரிடத்திலே அந்த மனிதர் மேல் ஒரு இரக்கம் இருந்தது. அந்த இரக்கத்தினாலே அவருக்கு இந்த பணியை செய்திருக்கிறார்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு இரக்க குணத்தை கடவுள் உண்டாக்குகிறார். அந்த இரக்கம் இருக்கும் பொழுதுதான் நாம் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அதனாலதான் மத்தேயுவின் நற்செய்தியிலே 5:7 மத்தேயு 5:7 என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று திருமறை சொல்லுகிறது. நாம் இன்னொருவருக்கு இரக்கம் காட்டும் பொழுது அதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இப்படித்தான் கடவுளுடைய வழியிலே ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேர்கிறது. கடவுளை நம்புவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அதுவே நமக்கு ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. கடவுளை நம்பி நாம் பல காரியங்களை செய்யும் பொழுது நாம் செய்யும் பல காரியங்கள் நிமித்தம் நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். அப்ப அந்த இரக்கம் எப்படி உண்டாகிறது என்றால், கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுதுதான் அந்த இரக்கம் உண்டாகும்.
வான்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 4 பேரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
அடுத்தது பாருங்கள், ஒரு தாழ்மை நிலையிலே உள்ள ஒருவர் அவரும் தம்மை போல் வாழ வேண்டும் என்று இந்த 4 பேர் நினைத்தார்கள். 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டு முடக்குவாதம் பெற்றவரை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம் அல்லவா. அப்ப இந்த 4 பேர் வந்து பலசாலிகளா இருந்திருக்கிறார்கள். அந்த 4 பேரும் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய வலிமை உள்ளவரா இருந்திருக்கிறார்கள். முடக்குவாதமுற்றவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவருக்கு ஒரு உதவி தேவையாக இருந்திருக்கிறது. அப்ப உதவி தேவையாக இருந்த ஒருவரை இந்த உதவி செய்யக்கூடிய 4 பேர் பார்த்து, அவரும் அதாவது உதவி தேவையா இருக்கிற அந்த முடக்குவாதம் உற்றவரும் தம்மை போல ஒரு மனிதராக, தம்மை போல ஒரு வலிமை வாய்ந்தவராக, தம்மை போல தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தானே செய்யக்கூடிய ஒரு நபராக மாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். தம்மை போல இன்னொருவர் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு குணம் எப்படி உண்டாகிறது? அது கடவுள் மேல் நமக்கு உண்டாகின்ற நம்பிக்கையினால்தான் உண்டாகிறது. அதைத்தான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த 4 பேரும் அந்த முடக்குவாதம் உற்றவரும் தம்மை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள், நினைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு வந்ததுனால்தான் அந்த முடக்குவாதம் உற்றவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். அதுபோல் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு சொன்னார், உங்களைப் போலவே உங்கள் பிறரையும் நேசியுங்கள் என்று சொல்லி. ஆம், அப்படிப்பட்ட குணம் நமக்குள்ளே உண்டாகிறது எப்பொழுது என்றால் கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுதுதான் அது அவைகள் ஏற்படுகிறது. வெறும் கிறிஸ்தவர்களா இருப்பதனால் அல்ல, கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதனால் அல்ல, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போவதனால் அல்ல, கிறிஸ்தவ போதனைகளை கேட்பதனால் அல்ல, இவைகளுக்குள்ளாக நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலை நமக்கு உண்டாகிறது. அப்ப தாழ்நிலையில் இருக்கிற ஒருவர் தம்மை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிற அந்த தன்மை எப்படி உண்டாகிறது என்றால் கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுதுதான் அது உண்டாகிறது. இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் சரி, இன்னொருவர் உயர்வடைய வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்றால் நமக்குள்ளே கடவுள் நம்பிக்கை வர வேண்டும். கடவுள் நம்பிக்கை நமக்கு வரும் பொழுது நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் சரி, எம்மை போல மற்றவரும் வாழ வேண்டும் அல்லது மற்றவருடைய வாழ்க்கையும் உயர்த்தப்பட வேண்டும், அவரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் உண்டாகிறது. அது மட்டுமல்லாமல் பாருங்கள், அந்த முடக்குவாதமுற்றவர் குணமடைவதற்கு தம்மால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வெறும் புத்திமதி மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, முடக்குவாதமுற்றவரை பார்த்து அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். முடக்குவாதமுற்றவரை பார்த்து இப்படி இயேசு என்ற ஒருவர் இப்பொழுது வந்திருக்கிறார், அவர் பலரை குணமாக்கி கொண்டிருக்கிறார், நீயும் அவரிடத்திலே போனால் சுகமடையலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போயிருக்கலாம். அப்படி அவர்கள் போகவில்லை. நீயும் அவரிடத்திலே போனால் சுகமடையலாம் என்று சொல்லிவிட்டு போயிருந்தால் முடக்குவாதமுற்றவர் எப்படி அங்கு அவரிடத்திலே போக முடியும்? போக முடியாது. அதனால இவர்கள் அந்த முடக்குவாதமுற்றோருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உதவி செய்கிற ஒரு எண்ணம், அந்த உணர்வு எப்படி உண்டாயிருக்கிறது என்றால் கடவுள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால்தான் உண்டானது. கடவுள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலேதான் அந்த கடவுளிடத்திலே கொண்டு போனால் இவரும் குணமடைவார் என்ற உணர்வோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னால் ஒரு தேவையோடு இருக்கிறவருக்கு தம்மால் என்ற ஒரு உதவியை செய்கின்ற ஒரு குணம் எதனால் உண்டாகிறது என்றால் கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாகும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள் உண்டாகிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே கூட எத்தனையோ பேர் தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்கு மேலாக அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி செய்வதற்கும் கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுதுதான் அவர்களுக்கு ஏதாவது செய்கின்ற, பொறுமையோடு செய்கின்ற, அன்போடு செய்கின்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே ஒருவர் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இன்னொருவருக்கு உதவி செய்கின்ற ஒரு குணம் உண்டாகிறது. அதனால்தான் கடவுளை நம்புவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நாம் நினைக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், அவர்கள் முடக்குவாதமற்றவருக்கு உதவி செய்ய வரும் பொழுது அதிலே பல தடைகள் உண்டாகிறது. அவர்கள் கூறிய பிரித்து இறக்க வேண்டிய சில சூழ்நிலை உண்டாகிறது. அப்ப சில தடைகள் உண்டானாலும் அந்த தடைகளையும் தாண்டி அவர்கள் உதவி செய்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? கடவுள் மேல் அவர்களுக்கு உண்டாகியிருந்த நம்பிக்கை தான் காரணம். சில நேரத்திலே சில தடைகள் நமக்கு உண்டாகிறது, அந்த தடைகளையும் தாண்டி நாம் உதவி செய்கிறோம் என்றால் அதுக்கு என்ன காரணம்? கடவுள் மேல் நமக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை தான் காரணம். ஆகவே இந்த முடக்குவாதமற்றவருக்கு கூட இவர்கள் உதவி செய்யும் பொழுது பல தடைகள் வந்தது, அந்த தடைகளையும் தாண்டி அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாகும் பொழுது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிறது. அந்த உதவி செய்கின்ற எண்ணம் உண்டாகும் பொழுது நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். அப்பொழுது சில தடைகள் கூட வரலாம். அந்த தடைகளையும் தாண்டி உதவி செய்கின்ற ஒரு உணர்வு, ஒரு நிலை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், எல்லாருக்கும் உதவி செய்துதானே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கிறது, மற்றவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டித்தானே நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன், அதனால யாருக்குமே நீ உதவி செய்யக்கூடாது, யாருக்குமே நீ இரக்கம் காட்டக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான், அப்படிப்பட்ட பல சம்பவங்கள் இன்றைக்கு இந்த நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம். பலர் உதவியை தேடி வருகிறார்கள், உதவி செய்யும் பொழுது உதவியை பெற்ற பின்பு ஏமாற்றி விடுகிறார்கள், உதவியை பெற்ற பின்பு உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள், உதவியை பெற்ற பின்பு அந்த உதவியை அந்த தாங்கள் பெற்றுக் கொண்டதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இதனால எத்தனையோ மக்கள் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நன்றாக தெரியும், எங்களிடத்திலே கூட பலர் ஜபத்துக்கான ஜப உதவிகளுக்கு கேட்கிறார்கள். சில குடும்பங்களிலே சிலர் குடும்ப அங்கத்தவர்களுக்கு தெரியாமலேயே இன்னொருவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள், நண்பர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், மனைவி கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய தனக்கு தெரிந்தவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதுபோல கணவன் மனைவிக்கு தெரியாமல் தனக்கு தெரிந்த நண்பருக்கு உதவி செய்திருக்கிறார். இறுதியிலே உதவியை பெற்றவர்கள் அப்படியே அவர்களை மறந்து விட்டதினாலே இப்பொழுது அந்த பிரச்சனையை வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் இருக்கிறது. சொன்னால் வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பமாகிவிடும். யாரை கேட்டு நீ இதை செய்தா என்று பிரச்சனை ஆகிவிடும். அதனாலே அந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதனால் வந்ததென்றால் இன்னொருக்கு உதவி செய்ததனால் தான் வந்திருக்கிறது. அதான் உண்மை. ஆம், அப்படிப்பட்ட சம்பவம் இன்றைக்கு நாடுகளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலே நாம் கொஞ்சம் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அதற்காகவே நாம் உதவி செய்யக்கூடாது என்று அர்த்தமல்ல. நாம் உதவி செய்யக்கூடிய வலிமை நமக்கு இருக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யும் பொழுது கடவுள் நிச்சயமாக அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே இந்த தியானத்தை கேட்கிற நீங்கள் கூட பலருக்கு உதவி செய்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. கடவுள் உங்களை ஒருபோதும் ஏமாந்து போக விடமாட்டார். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். அதனால அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்கள் சந்ததிக்கு கடவுள் கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் அதை காணாமல் அல்லது தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கட்டாயமாக நீங்கள் செய்த உதவியின் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை உங்கள் கண்களால் காணும்படி ஆண்டவர் கட்டாயமாய் செய்வார். சரி, அடுத்த பகுதியிலே பாருங்கள். இந்த நான்கு பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்ததினாலே அவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள். தமது அதாவது தமக்கு கடவுள் மேல் எப்படி நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையினாலே அவர்கள் எப்படி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதுபோல இன்னொருவருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாகக்கூடிய விதமாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாவதனாலே நம்முடைய நம்பிக்கையை இன்னொருவருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்கிறோம். அவரும் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய விதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். இது எதனால் உண்டாகிறது? கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாவதனால் தான் உண்டாகிறது. இந்த முடக்குவாதமுற்றவர் அவர்களிடத்திலே கேட்கவில்லை, என்னை இயேசுவனிடத்திலே கூட்டிக் கொண்டு போருங்கள் போங்கள் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. அவர் கேட்காமலேயே இந்த நான்கு பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அப்ப அதுல என்னத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த நான்கு பேருக்குள்ளே கடவுள் மேல் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அந்த முடக்குவாதமுற்றவரும் அறிந்து கொள்வதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த முடக்குவாதமுற்றவரும் இயேசுவனிடத்திலே வந்ததினாலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் அறிந்து அவரும் கடவுளிலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது அந்த நம்பிக்கையிலே இன்னொருவரும் உருவாக்கப்படுவதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆக இவைகள் எல்லாம் இதனால் உண்டாகிறது என்றால் கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுதுதான் உண்டாகிறது. அவை மீண்டும் அதை சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த நாளில் நாம் பார்த்ததிலே கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது இன்னொருவர் மேலே இரக்கம் காட்டுகின்ற நிலை உண்டாகிறது. கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது தாழ் நிலையில் உள்ளவர்களும் நம்மை போல் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகிறது. கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது இன்னொருவருக்கு உதவி செய்கின்ற எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய நாம் முன் வருகிறோம். வெறும் ஆலோசனை கொடுப்பது மட்டுமல்ல, எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வதற்கும் நாம் முன் வருகிறோம். அப்படி உதவி செய்ய வரும் பொழுது தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் தாண்டி நாம் உதவி செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் நமக்குள் என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கையை மற்றவரும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் உதவியா இருக்கிறோம். ஆகவே கடவுள் மேல் நம்பிக்கையா இருங்கள். கடவுள் நம்பிக்கையில நீங்கள் வாழுங்கள், வளருங்கள். அப்படி நீங்கள் கடவுள் நம்பிக்கையில வளரும் பொழுது அதனால இன்னும் எத்தனையோ பேர் அந்த நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்
கொள்ளுகிறார்கள். இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம். Oh. நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான்கு பேரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
அதைத் தொடர்ந்து நாம் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தை நாம் பார்ப்போம். ஒருவர் கடவுளே நம்பிக்கை வைத்து கடவுளிடத்திலே வருவதனால் அதனால் அவருக்கு என்ன வாழ்க்கை உண்டாகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல்ல நான்கு பேருடைய விசுவாசத்தை பார்த்தோம். இப்பொழுது அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தினாலே ஒருவர் கடவுளிடத்திலே வந்திருக்கிறார். அப்படி கடவுளிடத்திலே வந்ததனால் அவருக்கு என்ன உண்டாகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து கடவுளிடத்திலே வரும்பொழுது நமது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அது மிக மிக உதவியாக இருக்கிறது. இதோ பாருங்கள், இந்த தாழ்மை நிலையில், அதாவது இந்த முடக்குவாதமுற்று நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட்டார். இப்படி கொண்டு வரப்பட்டதனாலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. என்ன மாற்றம் என்றால் அவர் மேல் இருந்த அந்த தாழ்மை நிலை மாற்றப்படுகிறது. அதாவது அந்த ஒதுக்கப்பட்ட நிலை, அந்த வீதியிலே கிடந்த நிலை, தனிமையிலே இருந்த நிலை எல்லாமே மாற்றப்படுகிறது என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதாவது மார்க்கு நற்செய்தி நூலிலே 2:12 மார்க்கு நற்செய்தி நூல் 2:11 வசனத்தை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்று சொன்னார். அப்ப பாருங்கள், வீட்டுக்கு போ என்று இயேசு சொன்னார் என்றால் அப்ப அதுவரைக்கும் அவர் வீட்டிலே இருக்கவில்லை. அப்ப அந்த முடக்குவாதம் அவருக்கு வந்ததுனாலே வீட்டை விட்டு வெளியே திறத்தப்பட்டிருக்கலாம். முடக்குவாதம் அவருக்கு வந்ததுனாலே வீட்டிலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது. ஒருவருக்கு ஏலும் ஒருவரால் நமக்கு உதவி கிடைக்கும் வரைக்கும் அவரோடு நாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரால் உதவி கிடைக்காமல் போகும் பொழுது அவரை உதாசீனம் படுத்தி அவரை திரத்தி விடுகிறோம், அல்லது அவரை தள்ளி வைத்து விடுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை எத்தனையோ குடும்பங்களிலே உண்டாகி இருக்கிறது. அதிலும் இந்த நாடுகளிலே எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்கு வந்து தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய நண்பர்களை என்றெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு 2-3 வேலை செய்து குளிரை பார்க்காமல் பசி பட்டினி கிடந்து கூட உழைத்து மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்து இந்த நாட்டுக்கு அவர்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள், இந்த நாட்டுக்கு அவர்களை வரவழைத்து இருக்கிறார்கள். ஆனால் வந்தவர்கள் கூப்பிட்டவர்கள் எவ்வளவு தங்களுக்காய் கஷ்டப்பட்டார்கள், தங்களுக்காய் வேதனைப்பட்டார்கள், எவ்வளவு தியாகம் பண்ணினார்கள் என்பதெல்லாம் நினைக்காமல் அவர்களை அப்படியே ஒதுக்கி விட்டிருக்கிறார்கள். இதனாலே அன்றைக்கு இவர்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. சரி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கு அந்த முடக்குவாதமுற்றோருக்கும் வந்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் சுகமா இருந்த நேரத்திலே அவருக்கென்ற வீடு வாசல், அவருக்கென்ற ஒரு குடும்பம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவருக்கு இயலாத நிலை வந்தவுடனே வீட்டை விட்டே அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனாலும் அவர் ஆண்டவரிடத்திலே வந்ததினாலே அவருடைய நிலையை கடவுள் மாற்றினார். அதுபோல தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கூட தள்ளப்பட்டிருக்கலாம், மாற்றப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தாலே உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் எத்தனையோ பேருக்கு உதவி செய்த பொழுது உங்களுக்கென்ற குடும்பம், உங்களுக்கென்று ஒரு பாசம், உங்களுக்கென்ற ஒரு பந்தம் எல்லாம் இருந்திருக்கலாம். இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு வந்ததினாலே அந்த பந்தம், பாசம், உறவு எல்லாமே உங்களை உதறி தள்ளியிருக்கலாம். ஆனாலும் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஆண்டவராக இயேசுவினிடத்தில் அந்த முடக்குவாதம் உற்றோர் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை மீண்டும் மாற்றப்பட்டு அவர் வீட்டுக்கு போனது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், இயேசு என்ன சொன்னாராம், முடக்குவாதம் உற்றவரை நோக்கி, இதோ நீ எழுந்து உன் கட்டிலே தூக்கி கொண்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ என்று சொன்னார். அப்ப அந்த மனிதர் இயேசுவினிடத்திலே வந்ததால் தானே இப்படிப்பட்ட ஒரு விடுதலை வாழ்வதற்கு உண்டாக இருக்கிறது, அல்லது கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை வைக்கும் பொழுதுதானே இப்படிப்பட்ட ஒரு விடுதலை வாழ்வு நமக்கு உண்டாகிறது. என்ன விடுதலை வாழ்வு? கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் இழந்தவைகளெல்லாம் மீண்டும் பெற்றுக் கொள்கிறோம். அல்லது நமது வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுமை நம்மை விட்டு நீங்கி போகிறது, நமது வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாரம் நம்மை விட்டு அகன்று போகிறது, நமது வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களும் பற்றாக்குறைகளும் நீங்கி போய் விடுகிறது. எதனாலே? கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாவதனாலே. இந்த முடக்குவாதமற்றோருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் ஒரு கடவுளை நம்பும் பொழுது அவருடைய வாழ்க்கை முறை மாற்றப்படுவது போல. அன்பானவர்களே, நீங்களும் கடவுளை நம்புங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற அந்த அற்புதத்தை நீங்கள் காண முடியும். ஆகவே அந்த பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த முடக்குவாதமற்றவர் ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? உன் கட்டிலை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ. இதுவரைக்கும் அவருக்கு ஒரு படுக்கை தேவைப்பட்டது. இப்பொழுது அந்த படுக்கையை அவர் சுமக்கிறார். இதுவரைக்கும் படுக்கை அவரை சுமந்தது, இப்பொழுது அவர் ஆண்டவரிடத்திலே வந்ததினாலே அந்த படுக்கை அவர் சுமக்கிறார். அந்த அளவு சக்தி அவருக்கு வந்துவிட்டது. ஆம், அதனால்தான் நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் வரைக்கும் நாம் இன்னொன்றிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருப்போம், இன்னொருவரிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருப்போம், பயத்தோடும் அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்போம். கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை வரும் வரைக்கும் நாம் உதவியற்றவர்களாக இருப்போம். நம்மாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாதவர்களாக, பயந்தவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட தைரியம் இல்லாதவர்களாக நாம் இருப்போம். ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வரும் பொழுது, எப்படி அன்றைக்கு முடக்குவாதமற்றோர் படுத்திருந்த அவருடைய படுக்கையே அவர் தூக்கினாரே, அதுபோல நமது வாழ்க்கையை நாம் வெற்றியோடு நடத்தக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கடவுள் கொடுக்கிறார். எதனாலே? கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாவதனாலே. இதுவரைக்கும் படுக்கை அந்த முடக்குவாதமற்றோரை சுமந்தது, இப்பொழுது 4 பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்ததினால், அந்த 4 பேர் அவரை சுமந்ததினாலே, இப்பொழுது அந்த மனிதரே அவருடைய படுக்கையை சுமக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய படுக்கையை தூக்கக்கூடிய வலிமை அவருக்கு வந்துவிட்டது. அதை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்று இயேசு சொன்னார். அதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து கடவுள் வைத்திருக்கிற அந்த அக்கறை, கடவுள் ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கின்ற உயர்வான எண்ணத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பல மக்கள் குடும்பங்களை பிரிக்கக்கூடிய விதமாக செயல்படுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே உத்தமம் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை. இதனாலேயே அவருடைய குடும்பங்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் பலருடைய குடும்பங்களை பிரிப்பதற்காகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரிப்பதுதான் அவருடைய நோக்கம். ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று கண்டால் உடனே அந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்றை செய்வது, அல்லது அந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்றை சொல்லுவது, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய விதமாக ஏதாவது ஒன்றை செய்து விடுவது. ஏன் இதெல்லாம் எதனால் உண்டாகிறது என்றால், அந்த குடும்பத்தில் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்களே என்பதை கண்ட பொறாமையினால் உண்டானதாகும். ஒருமுறை ஒரு குடும்பத்திலே ஒரு மாமியும் மருமகளும், பொதுவாக அப்படித்தானே கதைகளை சொல்லுகிறார்கள், மாமியும் மருமகளும் தான் சண்டை பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். மாமியும் மருமகனும் சண்டை பிடிக்கிறதாக சொல்லுவதில்லை, மாமியும் மருமகளும் சண்டை பிடிப்பார்கள் என்றுதான் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. ஒரு குடும்பத்திலே மாமியும் மருமகளும் எப்பொழுதுமே நல்ல சந்தோஷமா இருப்பார்களாம். அதை பார்த்த அயல் வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறார் என்றால், எங்க வீட்டில் நானும் என்னுடைய மருமகளும் இவ்வளவு சந்தோஷமா இருப்பதில்லையே, எப்படி எனது பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமியும் மருமகளும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவர் ஒருவரோடு இவ்வளவு அக்கறை அன்பா இருக்கிறார்கள், ஆனால் எங்களுடைய வீட்டிலே அப்படி அல்ல, நானும் மருமகளும் நாயும் பூனையும் போலவெல்லாம் இருக்கிறோம், எப்பொழுதுமே கீரியும் பாம்பையும் போல சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இவர்களுக்கு பக்கத்து வீட்டிலே சந்தோஷமா இருக்கிற அந்த மாமி மருமகள் மேல இவர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிறது. ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் என்றால், பக்கத்து வீட்டுக்கு வருகிறார்கள். பக்கத்து வீட்டிலே மாமி மருமகள் நல்ல சந்தோஷமாய் கதைத்து சந்தோஷமா இருக்கும் பொழுது இவர்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள். கதவை தட்டும் பொழுது மருமகள் வந்து கதவை திறக்கிறாள். கதவை திறக்கும் பொழுது இந்த பக்கத்து வீட்டு மாமியார், அதாவது பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமியார், அந்த பக்கத்து வீட்டு மருமகளை பார்த்து கேட்கிறாளாம், இந்த நெல்லுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று. கையிலே ஒரு சின்ன நெல்லை வைத்துக் கொண்டு, இந்த நெல்லுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டாலாம். மருமகள் சொல்லுகிறாள், பக்கத்து வீட்டு மருமகள், இந்த நெல்லுக்குள்ளே என்ன இருக்கும், அரிசி தானே இருக்கும், நெல்லுக்குள்ளே அரிசி இருக்கிறது என்று சொன்னாள். அப்ப சரி, அதுதான் கேட்க வந்தான் என்று சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரி போய்விட்டாள். அப்ப இந்த வீட்டிலே சந்தோஷமா இருந்தார்கள் அவ மாமி மருமகள், அவ சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா காய்த்துக் கொண்டிருக்கும்போது கதவை தட்டி இதை திறந்தார்கள். அப்ப அவர்கள் மீண்டும் போகும் பொழுது அந்த மாமியார் அந்த மருமகளை பார்த்து கேட்டார்களாம், என்ன அவர்கள் ஏன் கதவை தட்டினார்கள், என்ன கேட்டார்கள் இடத்துல என்று கேட்டதுக்கு இந்த மருமகள் சொன்னாலாம், இந்த நெல்லுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள், நான் அரிசி இருக்கிறேன், அரிசி இருக்கிறது என்று சொன்னேன் என்று. அப்ப அந்த மாமியார் சொன்னால் அந்த மருமகளை பார்த்து, இதையா உன்னிடத்திலே வந்து கேட்டாள், ஆம் இதைத்தான் உன்னிடத்திலே வந்து கேட்டாள், இல்லை என்னால் நம்ப முடியவில்லையே, இதை யாராவது வந்து கேட்பார்களா, இதை கேட்கறதுக்கு பக்கத்து விட்டு யாராவது தட்டுவார்களா, நெல்லுக்குள்ளே அரிசிதான் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும் தானே, இதையும் அவள் கட்டாய இதை ஒரு கேள்வியாக வந்து உம்மிடத்திலே கேட்பாளா, இல்லையே என்னால் நம்ப முடியவில்லையே என்றார்கள். இல்லை மருமகள் சொல்லாராம் மாமியார் இடத்துல, இல்லை மாமி அவள் வந்து இதைத்தான் கேட்டார்கள், நெல்லுக்குள்ள என்ன இருக்கிறது என்ன கேட்டார்கள், நானும் அரிசி இருக்கிறேன்னு சொன்னா இதுதான் நடந்தது. உடனே மாமியார் சொன்னால, இல்லை இல்லை இதுல என்னவோ வேற என்னவோ அவள் உன்னிடத்திலே பேசியிருக்கிறாள், வேற என்னவோ உன்னிடத்திலே கதைத்திருக்கிறாள், நீ எனக்கு பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லி எந்த வீட்டுக்குள்ளே சண்டை வந்து விட்டதாம். பார்த்திருக்கலாம், சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பத்தை குழப்புவதுதான் இன்றைக்கு பலருடைய வேலையா இருக்கிறது, அதை எவ்வளவு தந்திரமாயெல்லாம் குழப்பி விடுவார்கள். ஆனால் இந்த பகுதியிலே பாருங்கள், இந்த முடக்குவாத முற்றுவரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அப்ப கடவுள் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறவர், ஒரு குடும்பத்தை பிரிக்கிறவர் அல்ல, ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறவர். அப்ப அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திலே வர வேண்டும் என்றால் அந்த கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டும். கடவுள் மேல் நமக்கு எப்பொழுது நம்பிக்கை உண்டாகிறதோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். ஆகவே இந்த முடக்குவாத முற்றுவரை பார்த்து இயேசு சொன்னது போலதான், நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது நம்முடைய குடும்பத்தை வாழும்படி கடவுள் ஆசீர்வதிப்பார்.
அன்பின் ஆண்டவரே, இந்த வான்றா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த கரம் இந்த நாளிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இவர்கள் யார் யார் எந்தெந்த நிலையிலே இருந்து கேட்டாலும் ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கம் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. தாழ்மையில் இருந்த அந்த ஒருவருடைய நிலையை நான்கு பேர் கண்டு அவர்கள் உம்மேல் உள்ள நம்பிக்கையினால் உம்மிடத்திலே கொண்டு வந்தார்கள். இதோ அந்த முடக்குவாதமுற்றவர் குணமடைந்தது போல இப்பொழுதும் இந்த வான்பரா நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த கரம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். வேதனைகளிலும் துன்பங்களிலும் கண்ணீர் கவலைகளிலும் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வெற்றி வாழ்க்கை உண்டாகட்டும். நோயின் படுக்கையில் இருந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமை இறங்கி வந்து அவர்கள் சுகமடையும்படியாக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே வயோதிப இல்லங்களிலும் இன்னும் குடும்பங்களில் வாழ்ந்தும் தனிமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களையும் உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கம் உள்ள பிரசன்னம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு இவர்களை ஆறுதல் படுத்துவதாக. இதோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யார் யார் உதவியற்ற நிலையிலே மனம் குழம்பினவர்களாக பலவிதமான போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய நிறைவான வல்லமையும் கொடுத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5946
0 5 4 5 6 6 2 8 5 9 4 5 6 5 உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416 6 4 6 2 0 4 4 4 1 6 6 4 6 2 0 4 4 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 6 4 7 8 7 6 2 7 3 4 6 4 7 8 7 6 2 7 3 4 அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. சரி நேர்களே, இத்துடன் வான்றா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எமது தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 6 2 7 3 4. எமது இணையதள முகவரி tamilgoodnews.com www.tamilgoodnews.com. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு
நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.